Honorable Gajendran Selvarasa.
மதிப்புக்குரிய அவைத்தலைவர் அவர்களே, இன்றைய தினம் கௌரவ உறுப்பினர் ரோஹிணி அவர்களினாலே இங்கே கொண்டு வரப்பட்ட சிறுவர்கள் மற்றும் தாய்மாருக்கான மந்த பூசாக்கு நிலவரம் தொடர்பான அந்த விவாதத்திலே இன்று இரண்டாவது நாளாக நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு விவாதம். ஒரு நாட்டினுடைய எதிர்கால தலைவர்கள், எதிர்கால கல்வியாளர்கள், ஆளுமை மிக்க எதிர்கால சமூகத்தினுடைய உருவாக்கம் என்பது இந்த சிறு வயதிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த போசாக்கிலேதான் தங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விவாதம் ஒரு முக்கியமான விவாதம். அந்த விவாதத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக நான் ஒரு விடயத்தை, எங்களுடைய தேசத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். 1994 இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக சமாதான புறா வேடமிட்டு சந்திரிகா அம்மையா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். அவ்வாறு அவர் பதவியேற்றுக் கொண்ட பிற்பாடு அவர் தேர்தல் காலங்களிலே சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் காட்டிலே பறக்கவிட்டு, அல்லது தமிழ் மக்களுக்கு அவர் காட்டிக்கொண்ட தோற்றப்பாடுகளுக்கு நேரெதிராக தமிழ் தேசத்தின் மீது ஒரு பாரிய இராணுவ நடவடிக்கை ஒன்றினை கட்டவிழ்த்து விட்டிருந்தார். யாழ்ப்பாண குடாநாட்டின் மீது ஒரு பாரிய ஒரு இராணுவ நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த இராணுவ நடவடிக்கையிலே 500,000 மக்கள் ஓரிரண்டு இரவுகளிலே ஒரு வழி பாதை ஊடாக இடம்பெயர வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டிருந்தார்கள். கொட்டும் மலைகளுக்கு மத்தியிலே தள்ளப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு ஒரு மிக சொல்ல முடியாத துன்பங்கள், துயரங்கள், அவலங்களை ஏற்படுத்தி ஒரு இடப்பெயர்வுக்கு பிற்பாடு இராணுவம் யாழ்ப்பாண குடாநாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டது. அவ்வாறு ஆக்கிரமித்துக் கொண்ட இராணுவத்தினர் அங்கே மக்கள் வெளியேறியிருந்த நிலைமையில் அந்த மக்களை மீளவும் பெறச் செய்வதற்காக மிக கவர்ச்சிகரமான விளம்பரங்களை எல்லாம் செய்து, அதற்கு பல துணை இராணுவ குழுக்களும் அவர்களோடு சேர்ந்து மக்களை ஏமாற்றுகின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். மக்கள் தவிர்க்க முடியாமல் மீண்டும் அந்த இராணுவத்தினருடைய பிடிக்குள்ளே சென்று வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட பிற்பாடு இராணுவத்தினர் தங்களுடைய சொந்த புத்திகளை காட்டத் தொடங்கினார்கள். அவ்வாறான ஒரு சூழலிலே பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் விசாரணை என்ற பெயரில் கேட்டு கேள்வி இல்லாமல் கைது செய்யப்பட்டு கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு கொன்றொழிக்கப்பட்டார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களிலே சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி அவர்களும் அடங்குவார். அவர் காப்போத்தா உயர்தரம் பரீட்சை எழுதி கொண்டிருந்த வேளையிலே அவருடைய ஒரு சக மாணவி ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கண்மூடித்தனமான வாகன செலுத்துதல் காரணமாக வீதியிலே விபத்துக்குள்ளாகி அவர் உயிரிழந்திருந்தார். அவருடைய மரண வீட்டுக்கு சென்றுவிட்டு கிருசாந்தி என்ற மாணவி யாழ் நகரிலிருந்து கைதடியில் உள்ள தன்னுடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது, இதே தினம் நாவல்குழி பகுதியிலே வைத்து, செம்மணி பகுதியிலே வைத்து இராணுவ காவலர்களிலே வழிமறிக்கப்பட்டு அவர் வெள்ளை சீருடையோடு தான் வந்திருந்தார். அவர் நாளாந்தம் அந்த பாதையால் சென்று வருகின்ற ஒரு மாணவி, ஒரு உயர்தர வகுப்பு மாணவி. அப்படி இருந்தும் கூட அவரை சோதனை என்ற பெயரிலே வழிமறித்து அடையாள அட்டையை கேட்டுவிட்டு பின்னர் அவரை உடல் சோதனை செய்யப் போகிறோம் என்ற பெயரிலே காவலருக்குள் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று அந்த மாணவி பின்னர் மிக கொடூரமான முறையிலே பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவரை தேடிச் சென்ற அவருடைய உறவினர்கள் மூவரும் அந்த காவலரனுக்குள்ளேயே மிக கொடூரமான முறையிலே துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த மாணவனுடைய நினைவு நாள் இன்று. இந்த படுகொலையோடு இவர்கள் மட்டுமல்ல, செம்மணியிலே ஆயிரக்கணக்கானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு கொன்று புதைக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரையில் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. நாங்கள் இந்த நீதிக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே இன்றைய நாளிலே படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்திக்கும் அவரோடு அல்லது அதற்கு முன்னரும் பின்னரும் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்காக ஒரு கணம் என்னுடைய தலையை சாய்த்துக் கொள்ளுகின்றேன். இந்த இடத்திலே மீண்டும் இந்த விடயத்திற்குள் நான் பெறுகின்றேன்.
கரு ரோஹினி கவிராட்னமத்னி
கரு குலசனி மந்திரிதுமணி දැන් අද මේ විවාදේ යනවා ආණ්ඩුපක්ෂයේ මේකට උත්තර දෙන්න මට පේන්නේ නැහැ මේ වෙලාවේ කිසිම කැබිනට් ඇමතිවරයෙක් නැහැ අඩුමතරමේ ළමයින් බාර ඇමතිවරයා හෝ සෞඛ්‍ය ඇමතිවරයා හෝ මේකට උත්තර දෙන්න ඕනේ. නමුත් මට පේන්නේ නැහැ එහෙම තත්ත්වයක් තියෙනවා කියලා. ඒ කියන්නේ ආණ්ඩුව මේක මේ තරම්ම හැල්ලුවට අරගෙන තියනවාද කියන එක පිළිබඳව අපිට ගැටලුවක් තියෙනවා. මම දැනගන්න කැමතියි මේ අද දවස් දෙකක් විවාද කරා අපි මේක ගැන. මේ දවස් දෙකක් කරපු විවාදයටවත් උත්තර දෙන්න වගකීම යුත්තේක් මේ ආණ්ඩුවේ එනවද කියලා.
ආණ්ඩුපක්ෂයේ ලබා දීපු කතික ලැයිස්තුව නම් අවසන් වෙලා තියෙනවා. තව එක මන්ත්‍රීවරයෙක්ගේ නමක් විතරක් තියෙනවා. තවම සභා ගර්භයේ නැති. ඒක නිසා විපක්ෂයේ අවසන් කතාව විදිහට තමයි සෙල්ලරසා කජේන්ද්‍රන් මැතිතුමාගේ කතාව තියෙන්නේ. රෝහණ කවිරත්න මැතිතුමිය
ඒකෙන් අදහස් කරන්නේ දවස් දෙකක් මේ පාර්ලිමේන්තුවේ කාලය අපි මේ වෙන් කරලා කතා කරලා අන්තිමට ඒකට ආණ්ඩුවෙන් උත්තරයක් නැහැ කියන එකද?
තව වෙලාව තියෙනවා. පහමාර දක්වා සභාවේ කාලය තියෙනවා. අපි මේ මොහොතේ සභා ගර්භයේ කිසිදු කෙනෙක් නැති බව ප්‍රතිමියටත් මටත් පේනවා. අපි බලමු. චලෝ ගජේන්ද්‍ර හොන්රබල්
இந்த இடத்திலே நான் மீண்டும் இந்த விடயத்திற்குள் வருகின்றேன். இன்று கௌரவ உறுப்பினர் ரோஹிணி அம்மையார் அவர்களினாலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த போசாக்கு குறைபாடான இந்த விவாதம் தொடர்பான இந்த விவாதம் உண்மையிலே மிக முக்கியமானது. அதனுடைய தாக்கங்களை நாங்கள் நன்றாக உணர்வோம். உங்களை விட நாங்கள் நன்றாக உணர்வோம். ஏனென்று சொல்லி சொன்னால் இன்று இந்த நாட்டிலே இந்த போசாக்கு குறைபாடு ஏற்பட்டு ஜுனிசெஃபினுடைய அறிக்கையின்படி தென்னாசியாவிலே இந்த போசாக்கு குறைபாட்டை எதிர்கொள்ளுகின்ற நாடுகள் வரிசையிலே இரண்டாவது இடத்தில் இருப்பதாக அறிக்கைகள் சொல்லுகின்றது. இதற்கு காரணம் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் இந்த நாட்டை பிழையாக வழிநடத்தி சென்றதன் விளைவாக, அதாவது தமிழர்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடாது என்பதற்காக, தமிழ் தேசத்தின் மீது ஒரு இனழிப்பை முன்னெடுத்து கொண்டு செல்வதற்காக, தென்னிலங்கையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான சிங்கள மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அபிவிருத்தி வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்தி இனங்களை ஐக்கியப்படுத்தி முன்கொண்டு செல்வதற்கு பதிலாக இனவாதத்தை முதலீடாக்கி தமிழர்களை அழித்து இந்த நாட்டை ஒரு சிங்கள பௌத்த நாடாக்க வேண்டும் என்கின்ற இனவாத கோஷங்களோடு சிங்கள மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி உலக நாடுகளிடமிருந்து கடன்களை பெற்று வடகிழக்கு தமிழர்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்க்கையையும் அழித்து அவர்கள் முன்னெடுத்த போரினுடைய இறுதி விளைவாக இன்று நான் இந்த நாடு ஒரு வங்குரோத்து நிலைமையிலே வாழ்ந்து வீழ்ந்திருக்கின்றது. இந்த வங்குரோத்து நிலைமைதான் இன்றைய இந்த பொருளாதார இந்த போசாக்கு மந்த நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையை இன்று நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் 1990s இருந்து உங்களுடைய அரசாங்கத்தினாலே இந்த ஆட்சியாளர்களினாலே, அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், சுதந்திர கட்சியாக இருக்கலாம், அது எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அந்த ஆட்சியாளர்களினாலே திட்டமிட்டு எங்களுடைய தேசத்தின் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது, மருந்து தடைகள் விதிக்கப்பட்டது. இந்த ரெண்டு தடைகள் காரணமாகவும் போசாக்கான உணவுகளை நாங்கள் இங்கிருந்து தென்பகுதியிலிருந்து வடக்குக்கு வடகிழக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமை. தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆளுகையிலே கிட்டத்தட்ட 70% நிலப்பிரதேசம் இருந்தது. இந்த பிரதேசத்துக்குள் வாழ்ந்த மக்களுக்கு தேவையான போசாக்கு உணவுகளை எடுத்துச் செல்ல முடியாத நிலைமை இருந்தது. மட்டுமல்ல, விவசாய உள்ளூடுகளை நீங்கள் தடுத்து பொருளாதார தடை விதித்து தடுத்திருந்த காரணத்தினாலும், அந்த விவசாய நடவடிக்கைகளுக்கு வேண்டிய இயந்திர உபகரணங்களை நீங்கள் தடை செய்திருந்த காரணத்தினாலும் எங்களுடைய தேசத்திலே நாங்கள் அந்த பொன்விளைகின்ற பூமி விவசாய நிலங்களிலே வந்து நாங்கள் விவசாய நடவடிக்கைகளை கூட உரிய முறையிலே முன்னெடுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய ஒடுக்குமுறைகள் எங்கள் மீது கட்டவழ்த்து விடப்பட்டிருந்தது. நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலப்பகுதியிலே அந்த நெருக்கடிகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழீழ தேசத்தை ஆட்சி செய்த எங்களுடைய காவலர்களாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய தீர்க்க தரிசனமான முற்போக்கான செயல்பாடுகள் காரணமாக அந்த போசாக்கு குறைபாடுகளில் இருந்து எங்களுடைய தேசத்து இளைஞர்களை காக்கக்கூடிய விதத்திலே அங்கே முன்மாதிரியான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதனை நான் இந்த இடத்திலே நன்றியுடைய உணர்வோடு நான் நினைவு கூர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று எங்களுடைய எதிர்கால இன்றும் எங்களுடைய தேசம் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகின்றது. வடகிழக்கு இந்த போசாக்கு பிரச்சனையாலே தொடர்ந்தும் கர்ப்பிணி தாய்மார்களும் சிறுவர்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இது அரசினுடைய ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சிகளினால் பாதிக்கப்படுகின்றது. அது இன்று எத்தகைய பிரச்சனையினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களிடம் இன்றும் கூட ஒரு பொதுவான நிலைப்பாடு இருக்கிறது, தமிழர்களை தலைநிமிர விடக்கூடாது என்று சொல்லி. அதாவது தமிழ் தேசத்திலே ஒரு ஆற்றல் ஆளுமை மிக்க இளைய தலைமுறை உருவெடுத்து விடக்கூடாது, ஒரு எதிர்கால ஆளுமை மிக்க தலைவர்கள் தமிழ் தேசத்திலே உருவெடுத்து விடக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தோடு உங்களுடைய அந்த பாரபட்சமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த நெருக்கடியில் இருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் ஒரு விசேட வேலை திட்டம் ஒன்று வடகிழக்குக்காக உருவாக்கப்பட வேண்டும். வடகிழக்கு யுத்தத்தினாலே அழிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், போர் முடிந்து 13 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த யுத்தத்திலே அழிக்கப்பட்டது என்பது கருத்தில் கொள்ளப்படாமல் தென்னிலங்கையை போன்று கணக்கிலே கணக்கிடப்பட்டுத்தான் வடகிழக்கிலும் இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. இதனால் எங்களுடைய தேசத்து தாய்மார்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் மிக மோசமாக தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வடகிழக்கிலே 90,000-க்கும் அதிகமான போர் விதவைகள் இருக்கின்றார்கள். இந்த குடும்பங்களிலே எப்படி பிள்ளைகளுக்கு அந்த போசாக்கு உணவு கிடைக்கும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த விடயங்களை நான் உங்களுடைய இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொண்டு அடுத்த விடயத்திற்கு வருகின்றேன். இப்பொழுது அரசியல் கைதிகளுடைய விடயம் தொடர்பாக நான் இங்கே சில விடயங்களை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக ஒரு சட்டவிரோதமான சட்டம், சர்வதேச சமூகம் அந்த சட்டம் ஒரு கொடிய சட்டம், அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவை 2015 அந்த சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் கூட கடந்த 26 வருடங்களாக குறைந்தது 13 வருடங்கள் தொடக்கம் 26 வருடங்களாக அங்கே அரசியல் கைதிகள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அவர்கள் அங்கிருக்கின்றவர்கள் மேன்முறையீடு செய்திருக்கின்றார்கள், விளக்கமறியல் கைதிகளாக இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய வழக்குகள் உரிய முறையிலே விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் குறைந்தது 3 அல்லது 4 மாதங்கள் தவணையிடப்பட்டு காலங்கள் இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இவர்களை இந்த நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பதனை தவிர்ப்பதற்காகவும் பயங்கரவாத தடை திட்டத்தினை நீக்காமல் இருப்பதனை நியாயப்படுத்துவதற்காகவும் தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்க முற்பட்டார்கள் என்ற திட்டமிடப்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த சில ஆண்டுகளில் 100,000-க்கான தமிழ் இளைஞர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் புதிதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அடைக்கப்பட்டுள்ளவர்களில் சிலரை அரசு அவ்வப்போது விடுவித்துக் கொள்வதன் மூலம் அரசியல் கைதிகளை விடுவிப்பதான ஒரு போலியான தோற்றப்பாட்டினை சர்வதேச சமூகத்திற்கு காண்பித்து ஏமாற்றி வருவதுடன் தமிழ் அரசியல் கைதிகளை 26 ஆண்டுகள் வரை சிறையிலே வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யாது சிறைகளுக்குள்ளேயே அடைத்து வைத்திருக்கின்றது. பொய் குற்றச்சாட்டுகளின் கீழ் 2018 கைது செய்யப்பட்டவர்களிலே 2 சிறுவர்களும் அடங்குகிறார்கள். உதயஸ்வரூபன் உமாசுதன், ரமேஷ் சிவந்தன் என்ற 2 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இருவரும் யுத்தம் முடிவடைந்த பொழுது இவர்களுக்கு வெறும் 8 வயதுதான் இருந்தது. அவர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த யுத்தம் கூட அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு அது நினைவிலும் இல்லை, அவ்வளவுக்கு அவர்கள் சிறுவர்கள். ஆனால் ஈவிரக்கம் இல்லாமல் அவர்கள் இன்று சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் பலருடைய நிலைமை இவ்வாறுதான் இருக்கின்றது. இந்த 2015 பின்னரான சூழலிலே குறிப்பாக வடமராட்சி கிழக்கு கேவில் பகுதியைச் சேர்ந்த செல்வராசா உதயசிவம் அவர்கள் அங்கே ஒரு சமூக சேவைகளில் ஈடுபடுகின்ற ஒருவர், அங்கே நடைபெறுகின்ற சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒருவர், போலீசாரதும் விசேட அதிரடி படையினரதும் கடற்படையினரதும் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படுகின்ற போதைப் பொருள் கடத்தல், மண் கடத்தல் மற்றும் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவர். அவ்வாறு செயல்பட்டதன் காரணமாக கடற்படையினருக்கும் அவர்களுடைய அதிரடிப்படையினருக்கும் அவர்களுடைய சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு இடையூறாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் புலிகளை மீள முற்பட்டார் என்ற பொய்க்குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 2 வருடங்களாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அதேபோன்று தமிழ் அரசியல் வாதி ஒருவரை கொலை செய்ய முற்பட்டார்கள் என்ற சோடிக்கப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டின் கீழ் கிளிநொச்சி திருவையாறு பகுதியைச் சேர்ந்த குலேந்திரன் உட்பட 4 பேர் கைது செய்து அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கைதுகள் எதற்காக என்று சொன்னால், ஐநா மனித உரிமைகள் பேரவை தீர்மானத்தின் பிரகாரம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்காது தொடர்ந்து நடைமுறையில் வைத்திருப்பதனை நியாயப்படுத்துவதற்காக இந்த அப்பாவி இளைஞர்களை இந்த அரசு கைது செய்து பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்தி சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றது. இப்பொழுது அங்கே 13 இளைஞர்கள் இவ்வாறு 15-16 ஆண்டுகளிலே பின்னர் கைது செய்யப்பட்டவர்களில் 13 பேர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் அவர்கள் தங்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதேவேளையிலே நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளது வழக்குகளை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுப்பதாக நீதித்துறை ஏமாற்று நாடகம் ஆடுகிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அதிகாரிகளையும் சர்வதேச சமூகத்தையும் ஏமாற்றும் நோக்குடன் கடந்த 26 வருடங்களாக நீண்ட காலமாக அடைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடயத்திலே ஐநா மனித உரிமைகள் பேரவை அமர்வுகள் இடம்பெறும் காலங்களில் நீண்டகால நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவுபடுத்துமாறு அறிவுறுத்தும் நாடகம் இந்த சட்டமாதிபர் திணைக்களத்தினால் நீதித்துறையினாலே கச்சிதமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த வகையிலே இராசதுரை திருவருள், மதியரசன் சுலக்ஷன், கணேசன் தர்சன் ஆகியோர் 13 வருடங்களாக சிறையிலே வாடுகின்றார்கள். இவர்களிடமிருந்து சித்திரவதைகள் மூலமாக வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அந்த ஒப்புதல் வாக்குமூலங்களின் அடிப்படையிலே 2013 ஆண்டு வவுனியாவிலே இவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 9 வருடங்கள் கடந்துள்ள நிலைமையிலும் கூட இன்று வரை அவர்களுடைய வழக்குகள் நிறைவடையவில்லை. மாறாக காலங்கள் இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொரு தடவையும் வழக்குகளுக்காக சென்று 3-4 மாதங்கள் தவணையிடப்பட்டு மீண்டும் அவர்கள் சிறைகளுக்கு செல்லுகின்ற நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதேபோன்று சாம் சிவலிங்கம் மற்றும் செல்லன் ஆனந்தன் ஆகியோர் மற்றும் தங்கவேல் சிவகுமார் ஆகிய மூவர் மீதான வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்து 1 வருடமாகியும் இன்று வரை தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அதேபோன்று சிவசுப்பிரமணியம் தில்லராஜ் என்பவரது வழக்கு 2016 ஆண்டிலிருந்து இன்று வரை விசாரணைகள் உரிய முறையிலே முன்னெடுக்கப்படாமல் வேண்டுமென்றே இழுத்தடிக்கப்பட்டு தவணையிடப்பட்டு வருகின்றது. இவ்வாறு விசாரணை கைதிகளாக உள்ள 22 பேரினதும் நிலைமை இவ்வாறு சட்டமாதிபர் திணைக்களத்தினால், அரசாங்கத்தினால், இந்த நீதித்துறையினாலே வேண்டுமென்றே அவர்கள் சிறைகளுக்குள் வைத்து சாகடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்களுடைய வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் சொல்லப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றது. இதேபோன்று பல மேன்முறையீட்டு வழக்குகள் விசாரிக்கப்படாமல் ஒவ்வொரு தடவையும் அந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது விசாரணைகள் இன்றி 3-4 மாதங்களுக்கு குறையாத தவணையிடப்பட்டு வேண்டுமென்றே காலங்கள் இழுத்தடிக்கப்படுகின்றது. மன்னார் பெரியமடுவைச் சேர்ந்த சின்னப்பர் பாக்கியநாதன் அவர்கள் 2010 ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டதுடன் அவருக்கு எதிரான ஒரு வழக்கில் வவுனியா நீதிமன்றம் வழங்கிய 7 சிறை தண்டனை கடந்த ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்தது. ஆனாலும் அவர் மீது மற்றொரு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக ஆயுள் தண்டனை ஒன்று வழங்கப்பட்டது. அதற்கெதிராக அவர் பல மாதங்களுக்கு முன்னரே மேன்முறையீடு செய்துள்ளார். ஆனாலும் அவரது மேன்முறையீடு விசாரிக்கப்படாது வேண்டுமென்றே காலம் இழுத்தடிக்கப்படுகின்றது. 70 வயது முதியவருடைய விடயத்தில் கூட அரசும் சட்டமாதிபர் திணைக்களமும் நீதித்துறையும் இரக்கம் காட்டுவதாக இல்லை. இதேபோன்று ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே மீதான கொலை வழக்கிலே சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சித்திரவதைகள் மூலம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலிருந்து செல்வராசா கிருபாகரன் மற்றும் லக்ஷ்மண் கூரே ஆகியோர் கடந்த வாரம் விடுதலை
செய்யப்பட்டனர். ஆண்டு பக்ஷே கௌருத் தவில்ல மேகட்ட அவசான வசியம் பிளத்தூர் தினம் தான் விசேஷன் புதுமான மதக்கரன் சபாத்துமே தென் மே மந்த போஷனே கன மே அப்பே கரு மந்திரி துமே இது பத்கரபு ஏ காரணாவ இத்தாமத்ம வெதகாத் மே மோத்து மே ரட்டட இச அப்பி இல்லுவே புன புனா ஹமக்கே நாம யோஜனா கல்ல இல்லுவே ஆண்டுவட மே விழாவே தென்னுக்கில யாங்கு விசுது மக்சா கிரியாதாமியா அப்படி ஏக கிரியாத்மக அப்பி ஏக அவசியகன சகாயோகே லபா தென்னு එතකොට ඒ අය යුනිසෙෆ් එකේ සහ අනිත් ආයතන වල සියලු වාර්තා ප්‍රතික්ෂේප කරනවා නම් ඒගොල්ලන්ට තියෙන්න ඕන යම් කිසි වැඩසටහනක් මේ වෙලාවේදී රට වෙනුවෙන් ඉදිරිපත් කරා. හැබැයි රට වෙනුවෙන් ඉදිරිපත් කරන්නේ නැතුව අද මේ දවස් දෙකට මේ ලක්ෂ ගාණක් වියදම් කළ මේ පාර්ලිමේන්තුවේ කතා කරපු මේ සාකච්ඡා කරපු සියලු දේවල් දැන් වතුරට දැම්මා වගේ දැන් කිසිම පිළිතුරකුත් නැහැ කවුරු සහභාගී වෙලත් නැහැ හිස්ම ඉස් ගොඩක් තමයි ආණ්ඩු පක්ෂයේ ඒ එහා පැත්තේ තියෙන්නේ ඇමතිවරුත් නැහැ මන්ත්‍රීවරුත් නැහැ කවුරුත් නැහැ මේකට කවුද වග කියන්නේ මේ උත්තර ඉදිරිය පාර්ලිමේන්තුව ගැන එළියේ කණ්ඩායම සාකච්ඡා කරන හැමතිස්සම කියන්නේ මේ කතාව ඒතර මේකට දෙන්න පිළිතුර මොකක්ද මේක මෙහෙම කරන්න දෙන්න පුළුවන් අඩු ගානේ පාර්ලිමේන්තුව කල් තියන්නත් ඔවත් ආණ්ඩුවෙන් කවුරුත් නැහැ මෙතන ඉතින් කොහොමද මේක වැඩ කරන්නේ මේකද වගකීම
ගරු මන්ත්‍රීමනි පාර්ලිමේන්තුව කල් තියලා තියෙන්නේ කල් තිබෙන විවාදයක් විදිහට මේකට යන්නේ මේ විවාදයේදී විෂය බාර කරු අමාත්‍ය තුමා කතා අදහස් දක්වලා තියෙනවා නමුත් මමත් පිළිගන්නවා මේකදී අකඩ විවාදය ආණ්ඩු පැත්තෙන් අවසන් කරන්න පිළිතුරු ගතවත් තිබුණනම් හොඳයි කියලා නමුත් මේ තත්ත්වයක් පේන්නේ නැහැ
ඇත්තටම මේක 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 දැන් පාර්ලිමේන්තුව විහිළුවකට යනවානේ දැන් ඇත්තටම මේ සම්බන්ධව මේ ගැන සාකච්ඡා කරන විශ්වවිද්‍යාල ආචාර්යවරු මේ සියලු දෙනාම බලාගෙන ඉන්නවා මේකට දෙන පිළිතුරු දා විසඳුම මොකද්ද වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන්න
මේ පිළිබඳව පක්ෂ නායක රැස්වීමේ අවධානයත් ගරුකතා නායකතුමාගේ අවධානයත් යොමු කරනවා කල්තැබීමේ විවාදයක් පළදායි විදියට අවසන් කරන්න සහ ඒකේ ප්‍රයෝජන ගන්න සම්බන්ධව ගරු කතා
නායකතුමාගේ அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருந்து செல்வராசா கிருபாகரன் மற்றும் லக்ஷ்மண் குரு ஆகியோர் கடந்த வாரம் விடுதலை செய்யப்பட்டனர் ஆனால் மேற்படி 14 வருடங்களுக்கு முன்னர் சித்திரபதை மூலம் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட அதே குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் கீழ் அவர்கள் மீது புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் தொடர்ந்தும் சிறையிலேயே அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஒரு வழக்கில் அவர்கள் நீதி வழங்க அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆனால் 14 ஆண்டுகளுக்கு முன்னர் பெறப்பட்ட அதே குற்ற ஒப்புதல் வாக்கு மூலத்தின் கீழ் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்பொழுது மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த செயல்பாடானது வந்து அந்த கைதிகளை தமிழ் இளைஞர்களை விடுதலை செய்யக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக திட்டமிட்ட ரீதியிலே இந்த
செயல்பாடு
இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட்டு அனைவரும் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்படுவதோடு 2015-16 பிற்பாடு கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்னும் ஒரு இரண்டு
விடயங்களோடு
இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே பழை பகுதியிலே எல்ஆர்சிக்கு சொந்தமான காணிகளில் 1850 ஏக்கர் காணியை தென்னை அதாவது அந்த மக்கள் பெருந்தோட்ட சபை என்ற அந்த நிறுவனத்திற்கு வழங்கி அதனை சிஎஸ்டிக்கு அதாவது வந்து சிவில் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ராணுவத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய சிவில் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வழங்குவதற்கான நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே மக்கள் பெருந்தோட்ட சபை கூறுகின்றது தங்களுக்கு 88 ஆண்டிலே தரப்பட்ட காணிகளைத்தான் தாங்கள் இப்பொழுது மீள கையகப்படுத்துகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனால் அது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விடயம் கடந்த 2021 பழைப்பகுதியிலே பொதுமக்கள் ஒரு காணியை அபிவிருத்தி செய்து கொண்டிருந்த பொழுது அதற்கு எதிராக இந்த மக்கள் பெருந்தோட்ட சபை போலீசிலே முறைப்பாடு செய்து அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் பொழுது கொழும்பில் இருக்கக்கூடிய எல்ஆர்சி திணைக்களத்தினுடைய தலைவரினாலே போலீஸ் திணைக்களத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது இந்த மக்கள் பெருந்தோட்ட சபைக்கு காணிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்று சொல்லி வந்து அது அந்த தகவலிலே உண்மை இல்லை என்பதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி ஆனால் அதே எல்ஆர்சி திணைக்களத்தினுடைய தலைவர் இன்று கடிதம் அனுப்பு இன்று அவர் இந்த மக்கள் பெருந்தோட்ட திணைக்களத்தோடு சபையோடு சேர்ந்து நின்று கொண்டு அந்த மக்கள் பெருந்தோட்ட சபைக்கு காணிகள் இருந்ததாக ஒரு பொய்யான ஆவணங்கள் தயார்படுத்தப்பட்டு இந்த மக்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிக்கின்ற முயற்சிகள் நடைபெறுகின்றது இதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது ராணுவ மயப்படுத்துகின்ற நோக்கத்தோடு திட்டமிட்ட சிங்களமயமாக்குகின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நடவடிக்கையாக நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த எல்ஆர்சி திரைக்களத்தினுடைய தலைவர் 8ஆம் தேதி 1ஆம் மாதம் 2021 எழுத்து மூலமாக போலீசார் வழங்கிய கடிதங்களின் பிரகாரம் இந்த மக்கள் பெருந்தோட்ட திணைக்களத்திற்கு அங்கே காணிகள் எதுவும் 88ஆம் ஆண்டிலே வழங்கப்பட்டிருக்கவில்லை அது பொய்யான தகவல் ஆகவே இந்த பொய்யான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க கூடாது இந்த சிஎஸ்டிக்காக வந்து காணிகள் சுயரிக்கின்ற நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்வதோடு இன்னொரு விடயத்தை மட்டும் கூறி நான் நிறைவு செய்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெருந்தோட்ட பயிற்சிகை ஆரம்பிக்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் சார்பாக அதனுடைய தலைவர் மகேந்திரன் அவர்கள் அரசாங்க அதிபரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்ட பெரும்போக செய்கையை மேற்கொள்வதற்காக யூரியா உள்ளிட்ட விவசாய உள்ளீடுகளும் ஏனைய இரசாயனங்களும் முன்கூட்டியே தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும், உழவு செய்வதற்கு தேவையான எரிபொருட்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் இந்த கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக வந்து அரசாங்க அதிகாரிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதிலும் கூட இன்று வரைக்கும் அது கிடைப்பதற்கான உத்தரவாதங்கள் கிடைக்கவில்லை. அதன் காரணமாக இன்று அவர்கள் நடைபெறுகின்ற கூட்டங்களிலே முடிவெடுத்திருக்கின்றார்கள். தாங்கள் பெரும்பாலும் போவதில்லை என்று சொல்லி முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இதனை உடனடியாக கருத்திலே கொண்டு, ஏற்கனவே போசாக்கு பிரச்சனையை நாடு எதிர்கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே நீங்கள் உணவுப் பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய முடியாது. இந்த சூழலிலே இந்த விவசாய நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுமாக இருந்தால் மக்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே வடகிழக்கு என்பது விவசாயத்தை நம்பிய ஒரு பிரதேசம். இந்த வடகிழக்கு பிரதேசத்திலே இந்த விவசாய உற்பத்திகள் நடைபெறவில்லை என்று சொல்லி சொன்னால் நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பெருமளவான விவசாய உற்பத்திகள் கிடைக்காமல் போகும். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நாடு மிக மோசமான போசாக்கு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு போசாக்கு குறைபாட்டால் நாடு பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த விவசாய உள்ளீடுகளை வழங்காத காரணத்தினால் கடந்த ஆண்டுகளிலே பெரும்போக செய்கையிலே பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமை உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டும். வடகிழக்கு பாரபட்சம் காட்டப்படுகின்றது, புறக்கணிக்கப்படக்கூடாது. ஆகவே நாங்கள் உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த விவசாய நடவடிக்கைகளை உடனடியாக நெச்சகையை உடனடியாக ஆரம்பிப்பதற்கு வேண்டிய விவசாய உள்ளீடுகள் யூரியா உள்ளிட்ட அவர்கள் 8,000 மெட்ரிக் டன் யூரியாவை அவர்கள் உடனடியாக தங்களுக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் இந்த கடமைகளை செய்ய தவறினால் அவர்கள் இந்த விவசாய நெச்சரிக்கையிலே பெரும்போ செய்கையிலே ஈடுபட போவதில்லை என்பதை அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே இதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டது. இறுதியாக ஒரு விடயத்தோடு முடிக்கின்றேன். எங்களை பொறுத்தவரையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் 12ஆம் தேதி ஆரம்பமாகிறது. இந்த கூட்டத்தொடரில் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மனித உரிமைகள் பேரவையிடம் வேண்டிக் கொள்ளுகின்ற விடயம், பொறுப்பு கூறல் விவகாரத்தை நீங்கள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்காமல் அதனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். அது பாரப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த நாட்டிலே மனித உரிமை மீறல்களை கட்டுப்படுத்த முடிவது மட்டுமில்லை, இந்த நாட்டையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர முடியும். அதே போன்று இந்த ஒற்றி ஆட்சிக்குட்பட்ட அரசியல் யாப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவை 15ஆம் ஆண்டு அதிகாரத்தை கண்ணை மூடிக்கொண்டு இந்த பேரினவாதத்திற்கு வழங்குகின்ற இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும். அது ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு, தமிழ் தேசமும் முறைமையும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும். அதனூடாக மட்டும் இந்த நாட்டை ஒரு புதிய யுகத்துக்குள் கொண்டு செல்ல முடியும். அதனூடாகத்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும். இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பல நூற்றுக்கணக்கான, பல லட்சக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் பங்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு எட்டப்படுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய பங்களிப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே தயவுசெய்து பொறுப்போடு சிந்தியுங்கள். இங்கே அரசாங்க தரப்பில் இருந்து உரையாற்றியவர்களை நான் அவதானித்தேன். எனக்கு முன்னர் உரையாற்றிய அரசாங்க தரப்பு உறுப்பினர் சொன்னார், இந்த யூனிசெஃப் வந்து இலங்கையிலே போசாக்கு குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் எதிர்க்கட்சிகளுடைய கடமை என்னவென்றாலும் அரசாங்க தரப்போடு சேர்ந்து அப்படி ஒன்று இல்லை என்று சொல்ல வேண்டுமா? இதுதான் அரசாங்க தரப்பில் இருக்கிறவர்களுடைய சிந்தனையாக இன்றும் இருக்கிறது. இந்த நாடு அதல பாதாளத்தில் வீழ்ந்திருக்கின்ற நிலைமையில் கூட ஆக்கப்பூர்வமாக பிழைகளை ஆராய்ந்து பிழைகளை கண்டறிந்து திருத்துவதற்குரிய வழிமுறைகளை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் இன்றும் மூடி மறைத்துக் கொண்டு ஒரு இனவாத அடிப்படையில் நாட்டை தொடர்ந்து கொள்ளி அடித்துக் கொண்டு செல்லுகின்ற பாதையை பற்றி தான் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் போசாக்கு பிரச்சனை, ஆனால் ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கு எந்தவித போசாக்கு பிரச்சனையும் கிடையாது. அவர்களுக்கு கொளுத்து போயிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு பல வியாதிகள் ஏற்பட்டு அவர்கள் அதி உயர் வசதி கொண்ட வைத்தியசாலைகளிலே அவர்கள் சிகிச்சைகளை பெறுகின்றார்கள். ஆனால் மக்கள் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் மதிப்புக்குரிய அவைத்தலைவர் அவர்களே, நீங்கள் இந்த அரசு முடிவெடுக்க வேண்டிய விடயம் இந்த அரசியலமைப்பை மாற்றுவதற்கு முயல வேண்டும். அரசியலமைப்பு மாற்றத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க தயாரில்லை என்று சொன்னால் ஒரு இனவாத கோணத்திலே தான் உங்களுடைய சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கும். நாடு இன்று பாதாளத்தில் இருக்கிறது. இன்று இங்கே உரையாற்றிய சரத் வீரசேகர் அவர்கள் என்ன சொல்லிவிட்டு செல்கின்றார், அவர் ஒரு அப்பட்டமான பொய்யை, ஒரு இனவாதத்தை, இன வெறியை இங்கே கக்கிவிட்டு செல்லுகின்றார். குருந்தூர் மலை குருந்தி சேவா விகாரை என்று சொல்லி வரலாற்றில் இருக்கிறதாம் 2000 வருடங்கள் பழமையான விகாரை என்று ஒரு அப்பட்டமான பொய்யான வரலாறை இங்கே சொல்லிவிட்டு செல்லுகின்றார். நாங்கள் அந்த இடத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு சட்டவிரோத நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் அந்த தீர்ப்பை மீறி மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்தை நாங்கள் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி சென்று தடுத்திருந்தோம். அங்கே கொஞ்சம் புத்த பிக்குகளும் இந்த சரத் வீரசேகராவினுடைய அடியாக்களும் அங்கே வந்து அங்கே கட்டுமான வேலைகளையும் பூஜை வேலைகளையும் மேற்கொள்ள முற்பட்ட பொழுது நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து அதனை நிறுத்துங்கள் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அந்த விடயத்தை அவர் ஒரு குண்டர்களுடைய செயல்பாடாகவும் இனவாத செயல்பாடாகவும் உங்களுடைய நாட்டு நீதிமன்றம் வழங்கிய முல்லைத்தீவு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் அங்கே மேலதிக கட்டுமான வேலைகளோ ஏனைய செயற்பாடுகளோ மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் மேற்கொண்ட ஒரு முயற்சியை அவர் இனவாத செயற்பாடு என்று சொல்லுகிறார். எங்களுடைய குண்டர்கள் தங்களுடைய பிக்குமாரை தடுத்ததாக சொல்லுகின்றார். சிங்கள மக்களை 1.5 கோடி சிங்கள மக்களை இந்த இனவாதி இனவெறியன் தவறாக வழி நடத்துகிறார். அவர் எங்களுடைய கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான தொடர்பாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். நாங்கள் பாதுகாப்பாக வந்து போகிறோம் என்று சொல்வதன் ஊடாக உங்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர் இங்கே விதைக்கின்றார். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே
ගරු මන්ත්‍රීතුමා මේ සභාව මේ කරන කතාව මේ මාතෘකාව වඩා දාලා නැහැ. විශේෂයෙන්ම මේ සරත් තිරසේකර මන්ත්‍රීතුමා සභාවෙත් නැහැ. ඒ නිසා ඔබතුමා අපි ඔබ මේ වෙලාවෙ ඉල්ලනවා මේ ප්‍රකාශය ඔබතුමා අනිත් එක ඔබතුමා මේ අධිකරණ නියෝගයක් ගැන මේ සභාවේ කියන්නේ. කුරුන්දි පුදුබිම ගැන අධිකරණ නියෝගයක් ගැන කියන්න ඔබතුමා මේ මාතෘකාවට දාලා කරගන්න එපා. සරත් තිරසේකර මන්ත්‍රීතුමා ඉන්න වෙලාවක මේ මාතෘකාව ගන්න ඔබතුමා.
கதாவை அவசான் காரண கரு மந்துமா
நீங்கள் சொல்வது சரி என்று சொல்லிச்சொன்னால் அவர்களே நீங்கள் சொல்வது சரி என்று சொல்லி சொன்னால் இங்கே ஆளும் தரப்பில் இருப்பவர்கள் கூட தலைப்போடு பேசுவது கிடையாது. நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு தலைப்பு தருகிறீர்களா வந்து வடகிழக்கிலே உங்களுடைய அட்டூழியங்களை பற்றி பேசுவதற்கு? இன்று குருந்தூர் மலை பற்றி பேசுகின்ற தலைப்பா? இன்று சரத் வீரசேகர ஒரு சட்டம் ஒழுங்கு அமைச்சர், முன்னாள் சட்டம் ஒழுங்கு அமைச்சர். அவர் இங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முக்காவாசி நேரத்தில் இந்த கதையை தான் சொல்லிவிட்டு செல்கின்றார். அவர் சொன்னதுக்குத்தான் நான் பதிலை சொல்லுகின்றேன். தயவுசெய்து வந்து நீங்கள் எங்களை தவறானவர்களாக நீங்கள் கருதக்கூடாது, அப்படி காட்டுவதற்கு முற்படக்கூடாது. நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். யாழ்ப்பாணத்திலே ஒரு பௌத்த விகாரை இருக்கின்றது. நகரத்திலே ஆரியகுலத்திலே ஒரு பௌத்த விகாரை இருக்கிறது. அந்த விகாரை 95ஆம் ஆண்டுக்கு முன்னர் வரை தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசத்திலே இருந்தது. நைனாதீவு புலிகளுடைய ஆளுகைக்குட்பட்டிருந்தது. அங்கும் ஒரு விகாரை இருக்கிறது. அந்த விகாரை இடிக்கப்பட்டதா? கிளிநொச்சி 2009 வரை விடுதலை புலிகளுடைய ஆளுகையிலே இருந்தது. கிளிநொச்சியிலே ஒரு விகாரை இருந்தது. அந்த விகாரையிலே ஒரு சிறிய கீறல் காயம் இருந்ததா? அதை பேணி பாதுகாக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அது ஏற்கனவே இருந்தது என்பதனால் அதன் மீது யாருமே எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்த விளையவில்லை. குருந்தூர் மலையில் 1932ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தலின்படி, உங்களுடைய நாட்டினுடைய வர்த்தமானி அறிவித்தலின்படி அது ஒரு தொல்பொருள் இடமாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த இனவாதி சொல்கிறார் இன்று வந்து அதனை வந்து 2000 வருடம் பழமையான தொல்பொருள் இடம், பௌத்த இடம் என்று சொல்லி சொல்கிறார். இது அப்பட்டமான, இந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆக்கிரமிப்பை நாங்கள் ஒருபொழுது உயிர் கொடுத்தாலும் நாங்கள் தடுப்போம். எங்களை நீங்கள் கொன்றாலும் பரவாயில்லை, நாங்கள் அதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம், ஜனநாயக வழியில் நாங்கள் போராடுவோம் என்று கூறி நான் என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி சார்.
கரு ரோஹினி கவர் அனுமதியும்
தென் அந்திம கதாவத் சபாவை இவர் உணா நமுத் மே முகத்த வினக்காங் கிசிம அமதி துமிக் மே விஷய பார தென் அப்பி மே கதாக்கரே மே ரட்டே 43 லட்சியாக் விச்ச தருவுகேன ஏகேனுத் திவாஹாரே லபனுவா 11 லட்சியாக் விதன இதரு மே சியலு தினா சஹா மந்த போஷனிட் லக் விச்ச தென் ஆண்டு ஐய வெனக்கொட்ட சௌக்கிய லேகம் ஹரஹா பிரகாஷயாக் நிகுத் கரா UNDP சாரி யுனெஸ்கோ ரிப்போர்ட்டுக்கு வரதி கேன. நமுத் ஏ மொனவா கரலா ஹோ அமதி வரேக் மே ரட்டமாத பலங்கின் விவாதையாக் வெச்ச வேலே மேகட்ட உத்தரையாக் திய யுத்துவ தியனவா முகத மேக அத பிரஷ்னையாக் நே மேக கவதா அதி வெச்ச பிரஷ்னே உனத் வர்த்தமானிய தீர தத்துவத்தை கலப்பன கொட்ட இதிரிய மீட்டவடா பயானகாய் மே பார்லிமெண்ட்டு மந்திரிவரு விவித யோஜனாகினாவா කොහොමද මේ මන්දපෝෂණය තත්ත්වයක් තියෙනවා නම් ඒක වළක්වා ගන්න ඕනි කියලා. මගේ කතාවෙදිත් මම යෝජනා කරලා තියෙනවා. එතකොට ඒ යෝජනා සම්බන්ධයෙන් මේ ඇමතිවරුන්ගේ අදහස මොකද්ද? ඒව ඉදිරියට ගෙනියනවද? එහෙම නැත්නම් මේ මන්දපෝෂණ තත්ත්වය වළක්වා ගන්න මේ ඇමතිවරු හැටියට නැත්නම් රජයක් හැටියට මොකද්ද ගන්න ක්‍රියාමාර්ගය කියන එක වගකිය යුතු ඇමතිවරයෙක් උත්තර දෙන්න ඕනේ. ඉතින් අද පාර්ලිමේන්තුව මේ තැනට පත් වෙලා තියෙනවායි කියන එක ගැන ඇත්තටම හරි කනගාටුවකට පත් වෙනවා. මොකද මේ වල්පල් නෙවෙයි කවුරුවත් කතා කරේ. මේ හැමෝම කතා කරේ අද පක්ෂ පොඩක් ඉන්න මන්ත්‍රීතුමා මගේ පස්සේ මම ඔබතුමාට දෙනවා. මම කියන්නේ මේ ආණ්ඩු පක්ෂයත් විරුද්ධ පක්ෂයත් අපි සියල්ලම එක තැනකට ඇවිල්ලා කතා කරපු විවාදයක් බවට පත් වුණා. මේක හැමෝම මේකෙන් ගොඩ එන්නේ කොහොමද කියලා කතා කරා. එතකොට ඒකට ඇමතිවරයෙක් අද උත්තර දෙන්න නැතිවීම සම්බන්ධයෙන් මම කනගාටුව මගේ ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම අප්‍රසාදය මම ප්‍රකාශ කරනවා.
ගරු සම්පත්තිගොල්ල මැතිතුමා,
ගරු මූලාසන අබ්දු මන්ත්‍රීතුමනි, ගරු මන්ත්‍රීතුමේගේ යෝජනාව සම්බන්ධව විශේෂයෙන්ම සියලුම දෙනා එතුමියට සහය දක්වමින් කතා කරේ. අපි විරුද්ධ නෑ ඔය යෝජනාවට. එතනදී අපි ඔබතුමියට කියන්නේ මෙතනදී මේ ගරු අධ්‍යාපන ඇමතිතුමා, ඒ වගේම හිටපු මේ විශේෂ සම්බන්ධව හිටපු රාජ්‍ය ඇමතිතුමා, පියල් නිශාන්ත ඇමතිතුමා, ඒ සම්බන්ධව පිළිතුරු කතාව හා සමාන ඔබතුමියට අද කරුණු පැහැදිලි කිරීමක් කරා. මම හිතනවා මේ විශේෂයෙන්ම මේ කාරණේ සම්බන්ධව අපි ආණ්ඩු පක්ෂ විදිහට අපි එකඟ සහ අපි ඒකට අපේ යෝජනා ඉදිරිපත් කරා. ඒ නිසා ඔබතුමියගේ ඒකට අපි ප්‍රශංසා කරනවා මිසක් අපි විරුද්ධ නෑ. නමුත් මෙතනදී අපි ආණ්ඩු පක්ෂයෙන් ලැබිලා සහය ඔබතුමියට ලබා දුන්නා අපි.
ඔව් පැහැදිලි. මම හිතන්නේ සභාවේ මතුවෙච්ච කාරණාව තමයි මේ විවාදයකදී අවසානයක් දක්වන පිළිතුරු කතාවක් තිබුණා නම් හොඳයි කියන කාරණාව ඒක පිළිබඳ තමයි මතු වුණේ. මම හිතන්නේ තමත් වැදගත් යෝජනාවක්. මම හිතන්නේ මේ කාරණාව සම්බන්ධව මේ වගේ කල්තබීමේ විවාදයක අවසානය පිළිබඳව පක්ෂනායක රැස්වීමේදී යම් තීන්දුවක් ගැනීම සම්බන්ධව කරු කතානායකතුමාගේ අවධානය යොමු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ අනුව සභාවේ කටයුතු හෙට දින පෙරවරු 9:30 දක්වා කල් තියෙනවා.